இறைவன் யார் என்பதை நம்மில் ஒவ்வொருவரும் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். இறைவனை பார்க்க முடியாது என்பதனையும் நாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றோம். இறைவனை நாம் வடிவமைக்க முடியாது என்பதையும் தெளிவாக அறிகின்றோம். இவையெல்லாம் நமக்கு நாம் படைக்கப்படும் பொழுது அறிவிக்கப்பட்டவற்றில் உள்ளதாக இருக்கின்றது. இந்த அறிவிப்பை நாம் மறந்துவிடுகின்றோம், அல்லது நம்முடைய சமுதாயத்தில் நாம் வாழும் பொழுது சிந்தனையற்றவர்களாக ஊர் மக்கள், உலக மக்கள் எவ்விதம் இறைவனை பற்றி எண்ணம் கொண்டிருக்கின்றார்களோ அந்த எண்ணத்தை பின்பற்றுபவர்களாகவும் நாம் அமைந்து விடுகின்றோம். இறைவனுடைய வாக்கு நாம் படைக்கப்படும் பொழுது முதல் மூச்சு காற்றாக நம்முடைய உள்ளத்திற்கு அறிவிக்கப்பட்டு விடுகின்றது. ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எதன் அடிப்படையில் என்பதை, அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நமக்காக நம்முடைய மனதில் அறிவிக்கப்பட்ட பின்னர், உங்களுக்கு உங்களுடைய இறைவன் ஒருவனைத் தவிர இல்லை, அவனுடைய பாதுகாப்புக்கும் அவனுடைய உதவிக்கும் நிகராக எந்த வழிகாட்டுதலும் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எனினும் அதன்பால் நாம் நம்முடைய ஈர்ப்பை, நம்முடைய ஈடுபாட்டை காட்டுவதில்லை. இதன் காரணமாக இறைவனுடைய அறிவிப்புகளில் உள்ளது, நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் தவறாக இருக்கும் பொழுது, என்னுடைய அறிவிப்புக்கும் சத்தியத்திற்கும் விரோதமாக இருக்கும் பொழுது, மாற்றமாக இருக்கும் பொழுது உங்களுடைய நெஞ்சத்தில் அந்த மாற்றங்கள் முதலில் ஏற்படும். நெஞ்சத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அமைதிக்கு பதிலாக ஒரு சின்ன கலக்கம், களங்கம், ஒரு சின்ன கலவரம், சின்ன பயம், இனம் புரியாத நிலையில் ஏற்படும். அந்த நிலையின் போது நீங்கள் உங்களை சுதாரித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் தன் புறத்திலிருந்து ஒரு கிருபையாகவும் நற்செய்தியாகவும் எச்சரிக்கையாகவும் நாம் வழி தவறுவதை நமக்கு தெளிவாக அறிவிக்கின்றான். உள்ளத்தில் உங்களுடைய வழி இருக்கிறதே தவிர, உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் வாழ்ந்துவிடலாம் என்று எண்ணுவது நிச்சயமாக அந்த அறிவிப்புக்கு விரோதமானது. உங்களுடைய எண்ணங்களை கொண்டு நீங்கள் வாழ முடியாது என்பதை அறிவிக்கும் விதமாக கவலையையும் பயத்தையும் உங்களுக்கு அறிவிக்கின்றான். அது இறைவனிடமிருந்துள்ள அருபமான ஒரு எச்சரிக்கை. ஒவ்வொருடைய மனதிலும் நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலை இருக்கின்றது. இன்னும் அதிகமாக யோசித்து பார்த்தால் கவலைகள் மிஞ்சிவிடும். இன்னும் அதிகமாக யோசிக்கும் பொழுது பயமும் ஏற்பட்டுவிடும். எவ்வளவு அதிகமாக நீங்கள் யோசனை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு பதற்றமும் கவலையும் பயமும் நமக்காக இறைவன் உருவாக்கி இருக்கின்றான். நீங்கள் விழிப்படைவதற்காக வேண்டியும், பாதை மாறிவிட்டதை உணர்வதற்காக வேண்டியும். அந்த கவலை இனம் புரியாமல் இருக்கும் பொழுது நமக்கு தூக்கமும் தடைபடுகின்றது. இன்னும் யோசனைகள் அதிகமாகின்றன. இப்பொழுது நாம் விரும்புகின்றோம் இந்த எண்ணங்கள் நீங்க வேண்டும், இந்த அலைக்கடிப்புகள் நீங்க வேண்டும், அதாவது யோசனைகள் நீங்க வேண்டும். நாளைய வாழ்க்கையை பற்றி நான் யோசித்துக் கொண்டிருப்பது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது, என் தூக்கம் தடைபடுகின்றது, மனம் அலைக்கழிப்பிற்குள்ளாகின்றது, வேண்டாம் என்று நாம் விரும்புகின்றோம். ஆனால் அதில்தான் பகல் வேலைகளில் அவ்வளவு ஈடுபாடு கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இரவு நமக்கான ஒரு அத்தாட்சி, இறைவனிடமிருந்து உங்களுக்கான எச்சரிக்கையுடன் கூடிய அத்தாட்சி. இரவு நேரங்களில் எப்பொழுது தூக்கம் இல்லையோ நாம் சுதாரிக்க வேண்டும். யோசனைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றோம். நாளைய வாழ்க்கை முழுமையும் என் கையில் இருக்கிறதாக நான் எண்ணிக்கொண்டு எந்த அளவுக்கு யோசிக்கின்றேனோ அந்த அளவுக்கு மனம் அலைக்கழிப்புக்குள்ளாகின்றது. இது இறைவனிடமிருந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சத்திய பிரமாணம். என்னை மட்டும் நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நான் இருக்கின்றேன் என்பதை சிந்தித்து உணருங்கள், ஏனென்றால் நீங்கள் அதனை மறந்து வருகின்றீர்கள். நான் இருப்பதை மறந்து போனவர்களாக நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக சிந்தனையின் பக்கம் திரும்புங்கள், யோசனைகளில் ஆகிவிடாதீர்கள். சிந்தனைக்கும் யோசனைக்கும் உள்ள வேறுபாடு, யோசனை என்பது உங்களுடைய அறிவை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கற்பிக்கப்பட்டதையும் கற்றுக்கொண்டதையும் பார்த்ததையும் அனுபவித்ததையும் மனிதர்களுடைய போக்குகளும் கொண்டு நீங்கள் அதில் எந்த வழி சிறந்தது என்று யோசிக்கின்றீர்கள். இந்த யோசனைகள் அவ்வளவுமே இறைவனுடைய பாதைக்கு புறம்பானது. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்கிறானால், உங்களுடைய வெளியுறுப்புகள் அல்ல, உடல் உள்ளுறுப்புகள். நாம் வெளியுறுப்புகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்கள், காது, மூக்கு, வாய், தோல், கை, கால்கள், மூளை என்ற வெளியுறுப்புகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய உயிரை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய சுவாசங்களையும் கவனிப்பதில்லை. அந்த சுவாசங்களில் எண்ணங்களின் அடிப்படையில் தடுமாற்றம் ஏற்படுகின்றது, மூச்சிறைச்சல் ஏற்படுகின்றது, மன அழுத்தம் ஏற்படுகின்றது. அவ்வளவுக்கும் இதம் இதயம் பதற்றத்திற்குள்ளாகின்றது, படபடப்பும் ஏற்படுகின்றது. என்னுடைய எண்ணத்தின் காரணமாக நெஞ்சத்தில் ஏற்படக்கூடிய இரு வகையான மாற்றங்கள், அந்த இரண்டு உறுப்புகள் இருக்கின்றன, இருதயங்கள், இருதயமும் நுரையீரல்களும் சுவாசப்பைகளும். நெஞ்சத்தில் ஏற்படக்கூடிய தடுமாற்றம் இந்த இரண்டையுமே பாதிக்கின்றது, இருதயத்தையும் பாதிக்கின்றது, சுவாசப்பைகளையும் பாதிக்கின்றது. இந்த இரண்டும் தான் எல்லா விதமான நோய்களுக்கும் காரணமாக அமைகின்றது. உங்களுடைய உடல் வியாதிகளும் நோய்களும் குணமாக வேண்டுமென்றால் நெஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும், சீராக இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அதில் ஏற்படக்கூடிய கோபங்களும் தாபங்களும் இயக்கங்களும் சஞ்சலங்களும் கவலைகளும் பயமும் அலைக்கழிப்புகளும் அந்த நெஞ்சத்தை அலங்கோலமாக மாற்றிவிடுகின்றன, ஒரு அழகான நெஞ்சத்தை. உங்களுடைய இறைவன் அமைத்திருக்கக்கூடிய அந்த நெஞ்சம் இறைவனுக்கு மட்டுமே உரியதை தவிர உங்களுக்குரியதல்ல. உங்களுடைய இறைவன் நிச்சயமாக முதல் மூச்சில், நீங்கள் பிறந்த முதல் மூச்சில், முதல் நாள் முதற்கொண்டு, அந்த தருணம் முதற்கொண்டு உங்களுக்கு தன்னை பற்றிய செய்தியை முழுமையாக அறிவித்துத்தான் அந்த மூச்சு. அதிலிருந்து தான் உங்களுடைய உடல் உறுப்புகள் அவ்வளவும் இயங்க ஆரம்பிக்கின்றது அந்த ஒரு மூச்சுக்காற்றில். நமக்கும் நம்முடைய இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வாக்குறுதி அங்கு முற்று பெறுகின்றது. முதல் மூச்சில் ஆரம்பிக்கின்றது வாக்கு, உறுதியாக ஆக்கப்பட்டு பிறகு என் அனுமதியை கொண்டு நீங்கள் வாடுங்கள் என்று தெளிவாக அறிவிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து உணர்ந்து உறுதி பெற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இறைவனுடைய அனுமதியை கொண்டு ஒவ்வொரு கேள்வியையும் நீங்கள் உள்ளத்தில் கேட்கும் பொழுது தெளிவு பிறக்கின்றது. ஒவ்வொரு கேள்வியையும் நீங்கள் வெளியே கேட்கும் பொழுது அந்த தெளிவுக்கு நேர் விரோதமான குழப்பங்கள் ஏற்படுகின்றன. குழப்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பெரும்பாலும். காரணம், நாம் மனிதர்களிடம் கேட்டு அவர்களுடைய வழிமுறைகளை பார்த்தும் அனுபவித்தும் கேட்டும் இன்னும் அவர்களை அணுகியும் அவர்களை நம்பிக்கை கொண்டும் அவர்களை சார்ந்தும் வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக இதை உணர்வை விட்டும் வெகு தொலைவு காணாகி விடுகின்றோம். எவ்வளவு கவலை இருந்தாலும், எவ்வளவு அதிகமாக கவலை இருந்தாலும் சரி, உள்ளத்தில் அதற்கு நேர் அழகான செய்தியாக கவலை வேண்டாம் என்ற ஒரு சிறிய வார்த்தை, அதனை நாம் நம்பிக்கொண்டிருந்தால் இத்தகைய கவலையோ தூக்கமின்மையோ பதட்டமோ ஏற்பட்டிருக்காது. இனி இதனை நெடுங்காலத்திற்கு நாம் அனுமதித்து விட்டால் இதிலிருந்து ஒரு பாகம் உங்களுக்காக உண்மையை கொண்டு விளைய ஆரம்பிக்கும். சூழ்நிலைகளாகவும் உங்களுடைய உடலின் உறுப்புகளின் சிதைவுகளாகவும் சோர்வாகவும் நிச்சயமாக அமையும். நாளைய வாழ்க்கை உங்களிடம் கிடையாது என்பதை இறைவன் அறிவித்திருக்கின்றான். வாக்குறுதி உண்மையானது. இது பிறக்கும் பொழுது முதல் மூச்சில் அறிவிக்கப்பட்டது. அந்த முதல் மூச்சில் தான் உங்களுடைய வாழ்க்கையை துவங்குகிறது என்பதையும் அறியுங்கள். நீங்கள் கற்றுத் தேர்வதும் அதுதான் இருக்கின்றது. உங்களுடைய ஈர்ப்புத்தன்மையும் உங்களுடைய கவனமும் உங்களுடைய சிந்தனையும் சிந்தை தெளிவும் எல்லாமே அந்த இறைவனுடைய அறிவிப்பை கொண்டு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவுதான் நான் மனிதர்களை நம்பி வாழ்ந்தாலும் சரி, எனக்கென்று ஒரு நெருக்கடி வரும் பொழுது, மனிதர்கள் கைவிடும் பொழுது இறைவனை என்று திரும்புவேன். இதற்காகத்தான் அந்த சூழ்நிலை இறைவன் ஏற்படுத்தினான். நான் ஒருவன் தான் என்பதை நீங்கள் அறிவதற்காக வேண்டி இதற்கப்பால் ஒரு வழியை தேடாதீர்கள் என்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாடும் பல மணி நேரங்கள் உங்களுடைய தனிமையான சிந்தனையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடுகின்றீர்கள். எந்த ஒரு நாளும் கவலை இல்லாத வாழ்க்கை கிடையாது. எந்த ஒரு நாளும் சோகம் உங்களுக்கு காட்டிவிட்டு செல்லாத ஒரு தருணம் கிடையாது. உங்களுடைய நாளைய வாழ்க்கை பற்றிய அச்சத்தை உணர்த்தாத ஒரு தருணமும் கிடையாது, ஒரு நாளும் கிடையாது. ஒரே தருணத்தில் அதை நீங்கள் பிரித்து பார்க்கிறனால் அதில் மன அமைதியும் இருக்கின்றது, மனக்கவலையும் இருக்கின்றது. ஒவ்வொரு மூச்சிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்குடைய உங்களுக்கு கவலையை நீக்கி அமைதியை கொடுத்து கொண்டிருப்பவன் இறைவன். அவன் தன் மீது கடமையாக்கி கொண்டது என்னவென்றால் உங்கள் மீது அவன் பேரன்பு மிக்கவன். மனிதர்கள் மீது அவன் மிக்க இரக்கமுடையவன், பேரன்பு மிக்கவன் என்பதை உங்களுக்கு அவன் அறிவித்துத்தான் உங்களை வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபடுத்தியிருக்கின்றான். கவலை வேண்டாம். வானங்களிலும் பூமியிலும் நீங்கள் வாழ வேண்டியிருக்கின்றது. பூமியில் வாழக்கூடிய மிருகங்கள் அல்ல, பூமியின் அடிப்படையை ஒட்டியே மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய கால்நடைகளாக நான் உங்களை படைக்கவில்லை. வானங்களும் பூமியும் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். உங்களுடைய எண்ணங்கள் அதன் மீது ஆட்சி புரியக்கூடியதாக அமையும். இந்த வானங்களையும் பூமியையும் உங்களுக்கு அருமையாக ஆக்கியிருக்கின்றேன். இதில் சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். பெரும் வறட்சியில் ஆகும் பொழுது இறைவனே என்று வானத்தை நோக்குவீர்கள், மழை வேண்டுமே என்று. அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி மீண்டும் தன்னை பற்றி அறிவிக்கின்றான். அவை உங்களுக்கு மழையை கொண்டு வருகின்றன. வெள்ளக்காடாக ஆகி எல்லோரும் தத்தளிக்கும் பொழுது மனிதர்கள் காப்பாற்றுவார்கள் என்ற எண்ணம் காலளவுக்கு தண்ணீர் வரும்பொழுதும் இருந்தது, இடுப்பளவுக்கு தண்ணீர் வரும்பொழுதும் இருந்தது, மூக்களவுக்கு வரும்பொழுதுதான் கடவுளை என்று திரும்புகின்றீர்கள். அங்கு இறைவன் வானத்தை நிறுத்துகின்றான், பூமியை உறிஞ்ச செய்கின்றான். அங்கு உங்களுக்கு பெற்ற வழியாக ஆகின்றது. தரையும் காய்ந்து விடுகின்றது. இன்னும் விளைச்சல்களும் உங்களுக்காக இருக்கின்றன. வானங்களும் தூய்மைப்படுத்தப்பட்டன. காற்றுகளும் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு உதவி செய்தவன் இறைவன் ஒருவன் தான் என்பதை அறிவிக்க வேண்டி இவ்வளவு பெரிய சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டியிருக்கின்றது. அப்பொழுது நல்லெண்ணம் திரும்புகின்றது. அந்த சூழ்நிலையை மாற மீண்டும் மனிதர்களை நம்புகின்றோம். இவன் எனக்கு உதவி செய்யவில்லை, இந்த அரசாங்கம் உதவி செய்யவில்லை, இந்த மந்திரிமார்களோ அல்லது உங்களுடைய ஏற்பாடாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உங்களுடைய பாதுகாப்புக்காக அமைத்திருக்கூடிய அரசாங்கமும் அரசாங்கத்தின் அலுவலர்களும் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று எண்ணுகின்றீர்கள். சற்று முன்பாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது யாரும் உதவி செய்ய முடியாது என்ற சூழ்நிலை ஏற்பட்ட போது அதுதான் சத்தியம் என்று ஆகிட்ட பொழுதும் நீங்கள் மற்றவர்களை குறை சொன்னீர்கள். அரசாங்கத்தை குறை சொன்னீர்கள், அரசாங்கத்தில் அங்க அமைப்பில் குறை சொன்னீர்கள், அதிகார அமைப்பில் குறை சொன்னீர்கள். அவர்களால் முடியாது என்று தெரிந்த பின்னரும் அந்த நேரத்தில் இறைவன் உதவி செய்தான், இனியும் அவன் தான் உதவி செய்வான் என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து இருக்க வேண்டும். இப்பொழுதும் சரி, நேற்று நடந்த நிகழ்ச்சி இன்று நடந்த நிகழ்ச்சியாக நாம் கொள்வோம். யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது புயல் காற்று வீசுகின்றது, வீடுகளெல்லாம் தரைமட்டமாகின்றன, எந்த கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறீங்க? யாரை குறை சொல்ல போறீங்க? பூகம்பங்கள் ஏற்பட்டு ஊரே அழிகிறது, யாரை குறை சொல்வீர்கள்? இது நிகழ வேண்டாம் என்று இப்பொழுது இருக்கின்றது. எங்கோ ஒரு பகுதி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நமக்கு நிகழாது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். எங்கோ நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எனக்கு நிகழாது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய இருதயங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் கவலையிலும் பயத்திலும் அதை கவனிக்கவில்லை. உங்களுடைய உடம்பு நாடி நண்பர்கள் எல்லாம் அறிந்து கொண்டிருக்கின்றன. வெகு விரைவில் நீங்கள் உங்களை தாங்க முடியாத அளவுக்கு மிகப்பெரும் துயரம் உங்களை தாக்க இருக்கிறது என்பதை எப்படி நீங்கள் மறக்கின்றீர்கள்? மருத்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் நிகழாது, நிகழ்ந்தாலும் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்று. இறைவனை பற்றி கவலை இல்லை, மருத்துவர்கள் என்னை பாதுகாப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இவையெல்லாம் இறைவனுடைய சாட்சியத்திற்கு விரோதமானது, தெளிவாக தெரியும். மிஞ்சிவிட்டால் இறைவன் பக்கம் திரும்புவோம், வேறு வழியில்லை என்று. சின்னதாக இருக்கும்போது இறைவனை நம்ப முடியாது, நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று டாக்டர்களிடம் சொல்கின்றோம். அவர்கள் பெரிதாக்கிவிட்ட பிறகு இறைவனை நம்புகின்றோம். ஒவ்வொரு சூழ்நிலையும் கொஞ்சம் ஒரு சுற்று பார்த்துவிட்டால் தெரியும் இறைவனை தவிர நம்பிக்கை கொள்வதற்கு வழியில்லை என்று. அத்தியாயம் 3:77 வசனம், உங்களுக்கு இறைவன் ஒருவனை தவிர வழி இல்லை என்ற அந்த வாக்குறுதியை கொண்டு நீங்கள் இந்த உலகத்தில் முதல் மூச்சில் ஒரு மனிதனாக உயர்த்தப்பட்டு வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதிகளாகவும் அவை உங்களுக்கு கீழ்ப்படையக்கூடியதாகவும் இறைவனுடைய அனுமதியை கொண்டு நீங்கள் மட்டும் இறைவன் பக்கம் திரும்பியவர்களாக இருந்தால் போதும். மனிதர்களை நம்பி வாழக்கூடாது, உங்களுடைய பெற்றோர்களை நம்பி வாழ வேண்டாம். உங்களுக்கு பாறை கொண்டு வந்தது நான் தான். நீங்கள் அதனை எந்த அளவுக்கு உறிஞ்ச வேண்டும், எந்த அளவுக்கு வாயில் கொள்ள வேண்டும், எப்படி மூச்சு அடக்க வேண்டும், புறையிடாமல் எப்படி முழுங்க வேண்டும் என்ற ஞானத்தை அளித்தவன் அவன் தான். நீங்கள் கூறுகின்றீர்கள், நான் பெற்றேன், நான் வளர்த்தேன், நான் ஓட்டினேன் என்று. அங்கு ஆரம்பமாகிறது அவ்வளவு கேடும். உங்களுக்கு பெரும் சவாலாக நீங்களா நானா என்பது உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே ஏற்படக்கூடிய மிகப்பெரும் ஒரு சவாலும் போரும் போராட்டமும் அங்கு ஆரம்பமாகின்றது. உங்களை நீங்கள் நம்பக்கூடாது, இறைவனை நம்ப வேண்டும். நீங்கள் உங்களை படைத்துக் கொள்ளவில்லை, படைத்தவன் இறைவன் என்பதை நம்ப வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் தேடுங்கள், நீங்கள் யார் என்பதை தெரியாது. ஆனாலும் தத்துவம் பேசிக் கொண்டிருப்போம். நீங்கள் எத்தனை காலம் வாழப்போகின்றீர்கள் தெரியாது, இதெல்லாம் சத்தியம். ஆனால் நான் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன். உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமும் வானங்களையும் பூமியையும் உங்களுக்கு அடக்கி உங்களுக்கு கீழ்ப்படிய செய்து உங்களுக்கு நன்மைகளை கொண்டு அவன் அறிவுறுத்தும் போது, உங்களுடைய எச்சரிக்கைகளை கொண்டு அவன் அறிவுறுத்தும் போது நாம் அதை கேளாதவர்களாக இருக்கின்றோம். உங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவலையும் ஒவ்வொரு பயமும் நாளைய வாழ்க்கை சம்பந்தமானது. அது தொடர வேண்டாம். உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய நாளைய நாளை வகுப்பது நான் தான். உங்களுடைய நாளைய வாழ்க்கையை அமைப்பது நான் தான். உங்களுடைய நாளைய வாழ்க்கைக்கு உரியதாக மனதில் அமைத்திருக்கக்கூடிய அமைதியோடு வாடுங்கள் என்று சொல்வனும் நான் தான். ஆனால் நான் கலவரத்தோடு தான் வாழ்வேன். எனக்கு பொறுப்பு இருக்கிறது, நான் கவலையோடு வாழ்வேன். அவர் கவலையோடு இருந்தாங்க, ரொம்ப பொறுப்போடு யோசிச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தமா. நம்ம பண்ணிக்கணும், என்ன செய்ய போகிற கவலையினால இயலாத இருந்தாலும் கவலையே. இதில் ஒரு பொறுப்பு வேற, கவலையோடு நான் எடுத்துக்கிறேன். ஊரெல்லாம் பார்க்குறது எவ்வளோ பொறுப்போடு கவலையோடு இருக்கிறார். கவலை வேண்டாம் என்று இறைவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது செவிதாழ்த்தி கேளுங்கள். நாளைய வாழ்க்கையை பற்றி எண்ணும் பொழுது தரித்திரமும் கவலையும் வேதனையும் உங்களுக்காக தொடர இருக்கின்றது என்பதை கொஞ்சமும் பயப்பட, கொஞ்சமும் அதை பற்றி சந்தேகம் கொள்ள வேண்டாம். சத்தியமான சோதனை இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையே வாக்குறுதி முற்று பெற்றிருக்கின்றது. யாரவர் தங்களுடைய இறைவனிடம் அவன் ஒருவனை தவிர இல்லை என்று கூறக்கூடிய அந்த ஒரு நற்செய்தியை, நல்லறிவிப்பையும் எச்சரிக்கையையும் தாங்கியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இன்றும் சரி என்றும் சரி கவலையும் பயமும் கிடையாது. யார் அவனை மறந்தவர்களாக என்னுடைய மக்கள், என்னுடைய அறிவு, என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்ததும் நான் கற்றுக்கொண்டதும் என்னை வாழ வைக்கும் என்று எண்ணுகின்றீர்களோ அவ்வளவு இறந்த கால வாழ்க்கை. நாளைய வாழ்க்கையில் என்ன நிகழும் என்று உங்களுக்கு தெரியாது. அங்கும் ஜோசியக்காரர்கள் வருவார்கள். நாளைய வாழ்க்கையை நான் ஆர்வலம் செய்கின்றேன் என்று அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர்களுக்கு தெரியாது. உண்மையும் சத்தியமும் எவ்விதமாக நமக்கு சாதகமாக இருக்கின்றன, அதற்கு புறம்பாக போகும்பொழுது நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு வாழ்கின்றோமே என்ற அந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் உங்களுடைய நெஞ்சத்தில் இருந்து விளங்கிக் கொள்ளுங்கள். சிந்திப்போருக்கு அந்த நெஞ்சம் நிச்சயமாக அவர்களுக்கு விளக்கும் தாங்கள் யார் என்பதை. இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்பது தெரியும். சத்திய பிரமாணம் அங்கு நடக்கின்றது. முதல் மூச்சில் அவ்வளோ முதல் மூச்சில் எப்பொழுது நாம் இந்த உலக வாழ்க்கைக்கு தள்ளப்படுகின்றோமோ, நாம் அனுமதிக்கப்படுகின்றோமோ அன்று ஆரம்பமாகிறது நம்முடைய இறைவனுக்கும் நமக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்குறுதியும் சத்திய பிரமாணங்களும் நாம் நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவனை தவிர கதியில்லை என்பது. உங்களுடைய தாயை கேளுங்கள், திருமணமான பிறகு எப்பொழுது எனக்கு கருத்திருக்கவும் தெரியவில்லையே என்று இயங்கிக் கொண்டிருப்பார்கள். கருத்திருப்பது இறைவன் தான், தாங்கள் கருத்திருத்துக் கொள்ளவில்லை. கொஞ்ச நாள் சந்தோஷம் கருத்தெடுத்து விட்டேன், பிறகு எப்படி வளரப்போகிறதோ, நல்ல முறையில் வளர வேண்டுமே என்ற அந்த கவலை. அதன் காரணமாக இறைவனுடைய அனுமதி அழகான குழந்தையாக வளர்கின்றது. பிறகு பிரசவம் ஆகும்பொழுது நல்லபடியாக நடக்க வேண்டுமே என்று கவலை. அந்த கவலைக்கும் பயத்திற்கும் இறைவனுடைய அனுமதி. நீங்கள் மருத்துவர்களை நம்பியிருந்தாலும் அதையும் மீறி கவலை கொள்வதற்கான அர்த்தம் என்னவென்றால், மருத்துவர்களை நம்பவில்லை, நம்பினாலும் அதற்கு மேலாக ஒன்றை நம்புவதாக இறைவன் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நன்மையை அருள்கின்றான், மனதுக்கு அமைதி அருள்கின்றான். நீங்கள் பயந்த ஒவ்வொன்றுக்குமே மனிதர்கள் எனக்கு துணையில்லை என்பதை மறைமுகமாக உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய அச்சம் ஒவ்வொன்றுமே மனிதர்களிடமிருந்து உதவியில்லை என்பதை மறைமுகமாக உணர்த்துகின்றது. அந்த மறைமுக அறிவிப்பையும் உணர்வையும் இறைவனுடைய சாட்சியமாக எடுத்துக் கொள்ளுங்கள். இறை உணர்வுடன் வாழ்ந்து வாருங்கள். இறை உணர்வுடன் வாழாத வரையில் நமக்கு விமோச்சனமும் இல்லை. அதே சமயத்தில் இதுதான் நமக்கு விதி என்று கெட்ட வார்த்தைகளை உங்களுக்கு எதிராக நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக அப்பளவும் சுகமான ஒரே ஒரு எண்ணம் இருந்தால் இறைவனிடமிருந்து அது சுகமானதாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு விஷயமா, ஒரு விஷயத்தின் அடிப்படையில் பலவிதமான எண்ணங்களை கொண்டிருக்கும் பொழுது நான் யோசனைகளிலும் மனிதனுடைய வழிமுறைகளிலும் இறைவனை மறந்தவனாக மறந்து என்னை தொலைத்தவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் என்னை நான் மிகுதியாக்கிக் கொண்டிருக்கின்றேன். சத்தியத்தை கொண்டு நான் உணர வேண்டும். ஒரே ஒரு எண்ணம் தவிர ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணங்கள் அவ்வளவும் இந்த ஒன்றுக்கு நேர் மாற்றமாக பொய்யாக கற்பனையாக கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன. உங்களுடைய எண்ணம் ஒன்று, கவலை வேண்டாம். எண்ணங்கள் இப்பொழுது எப்படி கவலை இல்லாமல் இருக்க முடியும்? இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை என்று ஒவ்வொன்றாக இந்த ஒரு எண்ணத்திற்கு விரோதமாக நாம் கொள்கின்றோம். உங்களுடைய நெஞ்சத்தில் நீங்கள் ஒரே ஒரு எண்ணம் கொண்டு பழகுங்கள். என்ன வேண்டும்? பிரச்சனைகள் வேண்டுமா வேண்டாமா? பிரச்சனைகள் வேண்டாம், வேண்டாம் என்ற ஒரு வார்த்தை தான் அதுக்குள் ஏன் பிரச்சனைகளை கொண்டு வருகின்றீர்கள்? சுகமாக வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்திற்கு விரோதமாக பிரச்சனைகளை நீங்கள் தாங்கியிருக்கின்றீர்கள். அந்த பிரச்சனைகளை நீங்கள் உருவாக்கி கொண்டதா இல்லையா? உங்களுடைய கைகளை கொண்டும், உங்களுடைய புத்தியை கொண்டும், உங்களுடைய வாய்களை கொண்டும் நீங்கள் உங்களுக்கு எதிராக உருவாக்கி கொண்ட பிரச்சனைகள் தானா, அல்லது இவற்றை கொண்டு நீங்கள் சம்பாதிக்காமல் எங்கிருந்து வந்ததா? நீங்கள் உங்களுடைய இறை வாக்குகளின், உணர்வுகளின் மீது நீங்கள் அமையுங்கள். சிறு தொழியளவு கவலை இருந்தாலும் வேண்டாம் என்று மன்றாடுங்கள். அந்த கவலை நீங்கட்டும். அதற்கு பிரதிபகாரமாக எதிர்கொடுக்கக்கூடியது மிகப்பெரும் அழகான மன அமைதியும் நிம்மதியும். அந்த மன அமைதியிலும் நிம்மதியிலும் என்றென்றும் உங்களுக்கு விளைச்சலாக அமையக்கூடிய மாபெரும் இறையாற்றல் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நேர் அழகான உண்மைக்கு சாத்தியமான உண்மைக்கு மிகவும் நெருக்கமான இறைவனுக்கே நெருக்கமான அளவுக்கு உங்களுடைய நல் அறிவானது வளர ஆரம்பிக்கின்றது. அதில் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. குழப்பமான அறிவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலேயே வாடும் பொழுது தெளிவான அறிவின் மீது வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். நமக்கு பகைமையும் கிடையாது, எதிரிகளும் கிடையாது, மனிதர்களை நம்பி வாழ்வதும் கிடையாது, அதற்காக திமிரும் கிடையாது, பணிவிருக்கின்றது. பெருமை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டாம் என்று இறைவனிடமிருந்துள்ள வாக்குறுதி உங்களுக்கு இருக்கின்றது. ஒவ்வொரு நன்மையும் என்புறமிருந்து கிடைத்திருப்பதன் காரணமாக நீங்கள் நன்றியுணர்வோடு வாழுங்கள், எனக்காக அடங்குங்கள், பணிவோடு நீங்கள் வாழ்ந்து வாருங்கள் என்பதும் இறைவன் நமக்கு அறிவிக்கூடியதாக இருக்கின்றது. இறைவனிடம் செய்தனுடைய வாக்குறுதிகளில் நீங்கள் எந்த ஒன்றையும் மீற வேண்டாம். யார் உங்களுடைய வாக்குறுதிகளை மீறுகின்றார்களோ, அத்தியாயம் 3:77, யார் தங்களுடைய இறைவனுடைய வாக்குறுதிகளை புறக்கணிக்கின்றார்களோ, இறைவனிடம் நான் சமர்ப்பித்துவிட்ட என்னுடைய சத்திய பிரமாணங்களையும் நான் எப்பொழுது மீறுகின்றேனோ, நிச்சயமாக இறைவன் இவற்றை கண்காணிப்பவனாக இருக்கின்றான். உங்களுடைய உள்ளத்தில் தனக்கு விரோதமாக ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கின்றான். இருந்த போதிலும் மன்னிப்பு, அந்த மன்னிப்புக்கு இறைவன் உங்களுக்காக அறிவிக்கக்கூடிய மாபெரும் கருணை சிறு கவலை. அந்த கவலை, நீங்கள் எதனை உங்களுக்கு வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அது இயலாது என்பதன் கவலை. உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது என்பது அடிப்படையிலான கவலை. சிந்தித்து பாருங்கள், கவலைக்கு காரணம் என்ன? எனக்கு கெட்ட காலம் இருக்கின்றது, அதை நான் தவிர்க்க விரும்புகின்றேன், ஆனால் முடியவில்லை, முடியாது, முடிவு செய்துவிட்டேன். கவலையில் பாடுங்கள், நிச்சயமாக நிகழ வேண்டியது. நமக்காக ஏற்படக்கூடிய வானங்களிலும் பூமியிலும் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்துமே, எனக்குள்ளும் சரி புறப்படுத்தவும் சரி, நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே, அது நிகழ்வதற்கு முன்பாக உங்களுக்கு உங்களுடைய உள்ளம் உங்களுடைய எண்ணங்களை அடிப்படையில் உணர்த்துகின்றது கவலை. கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலை உங்களுக்காக விளைந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்ப்பவர்களாக இல்லை, இப்பொழுது நீங்கள் மாறுங்கள். மனம் பொருள், உடல் போன்ற பொருள், விளைச்சல்களுக்கான பொருள்கள் இவ்வளவும், மனதிற்கும் உடலுக்கும் இடையே எது முக்கியம் என்பதை கவனிங்கள். கேள்வி புரியவில்லை என்றால், மனதில் ஏற்படக்கூடிய ஒரு கவலை, உடலில் ஏற்படக்கூடிய நோய், இந்த இரண்டில் எது பெரிது? மனதில் ஏற்படக்கூடிய கஷ்டம், உடலில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், இந்த இரண்டில் எது பெரிது, எது தாங்க முடியாது? மனம். மனதின் வேதனையை தாங்க முடியாமல் நெருப்பிலும் விழுந்து விடுவேன், என்னை நானே மாய்த்தும் கொள்வேன். உடலில் ஏற்படும் கஷ்டங்கள், இனியும் எனக்கு சுகமாகி நான் நீண்ட ஆயிரத்தில் வாழ மாட்டேனா என்ற அந்த எண்ணம் ஏற்படும். அந்த அளவுக்கு உடல் கஷ்டமானது, ரொம்ப லேசானது மனதின் கஷ்டத்திற்கு ஒப்பிடும் பொழுது. இந்த மனம் உடல், அதாவது பார்க்க முடியாத அருவமான அந்த மாபெரும் ஆற்றல், பார்க்கக்கூடிய விளைச்சல்கள் தன்னைத்தானே அழிவுக்கு உள்ளாக்கி கொள்ளக்கூடியதும், அழிவை நோக்கியே செல்லும் ஒவ்வொரு படைப்பும் பிறந்துவிட்டால் அழிய வேண்டும், அவ்வளவுதான். இந்த அழிவை நான் முக்கியமாக கொள்வேனா, தானாக அழியக்கூடியதை, அல்லது மனதிலிருந்து விளையக்கூடியதை நான் பெரிதாக நினைப்பேனா? மனதில் சுகம் இருக்கும் பொழுது சுகமானது விளைச்சலாக அமையும். இது இறைவனுடைய வாக்கு, சத்திய பிரமாணங்களில் உள்ளது. அத்தியாயம் 3:77 ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. அதில் என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. நான் எந்த வாழ்க்கையை எதிர்நோக்கியிருக்கின்றேன் என்பதை அது எனக்கு அறிவித்திருக்கின்றது. கவலை என்பது கவலைக்குரிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அது இந்த விதத்தில் அமையும் என்பதை நீங்கள் அனுமானிப்பவர்கள் இல்லை. படைப்பாளர் அதற்குரிய ஒரு விஷயத்தை அறிவித்து விட்டான். அது விளைச்சலாகி உங்களை அடைந்து, அல்லது நீங்கள் அந்த வாழ்க்கைக்குள் தள்ளப்படுவதற்கு முன்பாக திருந்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். இறைவன் ஒருவனைத் தவிர உங்களுடைய எண்ணங்களின் மீது ஆற்றல் மிக்கவன் இல்லை. அவ்வளவு கெட்ட எண்ணங்களையும் நீக்கி தன்னை சுகமான எண்ணத்தை உறுதிப்படுத்தி அதில் உங்களை வரவேற்பான். தன் வாக்குறுதி மீறாதவன், அந்த சுகமான எண்ணத்தில் விளையக்கூடிய சுகமான விளைச்சல்கள் அவ்வளவையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். எனவே நன்றியோடு பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒன்று மிகப்பெரியது. பார்த்த பிறகு நம்புவதல்ல இருதயம், பார்க்க முடியாததையும் அனுபவிக்கும் அது இருதயம். அப்படி ஒன்றாக இறைவன் உங்களுக்கு அந்த இருதயத்தை அமைத்த பிறகு அதிலுள்ள நல்ல விஷயங்களை நாம் அனுபவிக்காமல் விளைந்துவிட்ட கெட்ட விஷயங்களை பற்றித்தான் நாம் அதிகமாக எண்ணம் கொண்டு இதனை நீக்குவது எப்படி என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அது நீங்க வேண்டும் என்ற இறைவனுடைய வாக்குறுதி வந்துவிட்டது. எனவே அது என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. இந்த வாக்குறுதியை நாம் மீறுபார்களா, மீற முடியுமா, மீறலாமா என்பதை நீங்கள் கேளுங்கள். இந்த நேரமும் சரி, ஒவ்வொரு மூச்சிலும் அது உயிர் மூச்சாக இருக்கின்றது. அந்த உயிர் மூச்சு என்பது கவலைக்குரிய மூச்சு அல்ல, நிம்மதிக்கும் அழகுக்கும் உரிய மூச்சு. கவலையில் என்னுடைய மூச்சு அடங்கிவிடும். கவலையுடைய உச்சகட்டமாக பயத்தில் என்னுடைய மூச்சு இன்னும் மோசமாகும். அந்த பயத்திற்கும் உச்சகட்டமாக இருக்கக்கூடிய அதிர்ச்சி வரும்பொழுது என்னுடைய மூச்சு எந்த நிமிடத்தில் நின்றுவிடும், உயிர் பிரிந்துவிடும். அதற்கு நேர அழகான இறைவன் நிமிடத்துள்ள நற்செய்தி, சுகமாகுங்கள், இதில் அமைதி மேற்கொள்ளுங்கள். என் இறைவனே, நீ எதனை எனக்கு அறிவிக்கின்றாயோ அதன் மீது எனக்கு சிந்தை தெளிவை நீ அளிப்பாயாக. மனிதர்களுடைய கூக்குரல்களை விட்டும் என்னை பாதுகாத்துக்கொள். மனிதர்களுடைய தத்துவ பேச்சுக்களை விட்டும் சத்தியத்தின் மீது என்னை நிலைநிறுத்திறைவனே. உங்களுடைய எண்ணம் ஒவ்வொரு மூச்சிலும் அது பிரார்த்தனையாக அமையட்டும். அதனை நீங்கள் பணிவோடும் ஏற்றுக்கொள்ளுங்கள், உள்ளச்சத்தோடும் ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்தரங்கமாகவும் நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். அந்த இறைவனுடைய ஆற்றலில் மனம்தான் அனைத்திற்கும் காரணம், மனம்தான் அனைத்திற்கும் வித்து, மனதில் இருப்பதுதான் விலையை இருக்கின்றது. அஞ்சிக்கொள்ளுங்கள். அத்தியாயம் 7:55 இறைவன் கூறுவது, உங்கள் இறைவனிடம் அச்சத்தோடும் பணிவோடும் நீங்கள் கேளுங்கள். அவன் சொல்வதை கேளுங்கள், நீங்கள் கேட்க வேண்டாம், அவன் சொல்வதை கேளுங்கள். உங்களுக்கு கவலை வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றான். இந்த கவலையினுடைய விளக்கம், விரிவாக்கம், விளைச்சல்கள் ஆகும் பொழுது எந்த திசையை நோக்கினாலும் சரி கவலைக்கிடமான சூழ்நிலை தான். எனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நான் பார்க்க முடியாது. கவலை என்பது ஒட்டுமொத்தமான அம்சம். அது ஒரு உடல் அல்ல, பொருள் அல்ல, கண்ணுக்கு கவலை, காதுக்கு கவலை, மூக்கில் ஒரு வியாதி, நாக்கில் ஒரு வியாதி என்று சொல்வதற்கு உள்ளம் ஒட்டுமொத்தமானது. எந்த திசையின் பக்கம் திரும்பினாலும் எனக்கு விடுவில்லை என்று அந்த ஒரு சூழ்நிலை உருவாவதற்கு முன்பாக 1-2 உங்களுக்கு காட்டுகின்றான். உங்களுடைய உடல் விளைச்சல்களிலும் சரி, வழி இங்கே இருக்குது, வழி அங்கே இருக்குது என்று 1-2 காட்டுகின்றான். அந்த 1-2 மட்டும் உங்களுடைய நோய்கள் இல்லை, உடல் முழுமையிலும் இருக்கின்றது. ஒரு சோதனைக்காக வேண்டி இறைவன் மற்றவை அனைத்தையும் நீக்கி 1-2 இடங்களில் காட்டுகின்றான். தலைவலி இருந்தால் கூட ஒரு பக்கம் தலைவலி காட்டும். கை கால்கள் வலி எல்லாமே ஒன்றுதான். அதில் ஒரு பக்கம் அதிகமாக, ஒரு பக்கம் குறைவாக, ஒரு பக்கம் இல்லாமலும் ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு அறிவிக்கின்றான். இதை பற்றி நீங்கள் அறிந்தவர்கள் இல்லை. தான் நாடியதை இறைவன் உங்களுக்காக விளைச்சல் ஏற்படுத்துகின்றான். நீங்கள் திருந்தும் பொருட்டும், நீங்கள் திருந்திய பிறகு வீணான குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு மீண்டும் மனிதர்கள் பக்கம் சாய்ந்திடாமல் இருக்கும் பொருட்டும், மனிதர்கள் அறிவில்லாதவர்கள் என்றும் தங்களுடைய கற்பனைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், அவர்கள் வீணான பேச்சுக்களையும் வெற்று வார்த்தைகளையும் கொண்டு உங்களிடம் வாக்குறுதி செய்கின்றார்கள் என்பதையும் நீங்கள் அறிய மாற்றீர்களா? உயிரை காப்பாற்றுவோம் என்று டாக்டர்கள் கூறி விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது, உயிரை காப்பாற்றுவதற்காக அவசரமாக ஆம்புலன்ஸில் சென்று நான் என்னுடைய மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது, நான் உயிரை காப்பாற்ற கொண்டே கையெழுத்து போடுங்கள் என்று கூறக்கூடிய அந்த டாக்டர்கள், அவர்களை இனியும் நீங்கள் நம்புகின்றீர்கள்? எந்த அளவுக்கு உங்களுடைய தரம் குறைந்துவிட்டது என்பதை பாருங்கள். நயவஞ்சகத்தையும் துரோகத்தையும் நான் நம்பிக்கை கொள்கின்றேன். சத்தியமானவன் எனக்காக அளித்த வாக்குறுதியை நான் விளக்கிக் கொண்டேன். என்னை விட்டும் நான் படித்தவன், அதாவது அறிவில்லாதவன் என்ற அடிப்படையை கொண்டு, எந்த அளவுக்கு நான் படித்தவன் என்ற பெருமை இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நீங்கள் நிர்கதியாக ஆக்கப்பட்டவர்கள், இறைவனுடைய தொடர்பை விட்டு விளக்கப்பட்டவர்கள். இறைவனுடைய கோபத்திற்கும் ஆளாகிவிட்டோமோ என்று அஞ்சக்கூடிய அளவுக்கு நம்முடைய உள்ளம் பதவ வேண்டும். உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் அச்சத்தோடும் ஆசையோடும் கேளுங்கள். அவன் சொல்வதை கேளுங்கள், நீங்கள் அவனிடம் கேட்பதற்கு எதுவுமே இல்லை. உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சுகவீனம், அந்த சுகவீனத்தை போக்கிக் கொள்வதற்காக நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகள், அவை அனைத்தும் தோல்வியை கண்டு கொண்டிருக்கின்றன, இன்னும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுதும், உங்களை உயிரை காப்பாற்றுவேன் என்று கூறக்கூடிய டாக்டர்கள் நயவஞ்சகத்தனமாக நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கு சென்றதும் கையெழுத்து போடுங்கள் என்று நம்மிடம் கையெழுத்து வாங்குகின்றார்கள். அவர்கள் கையெழுத்து போட்டு உத்தரவதற்கு பதிலாக இவ்வளவையும், இவ்வளவு துரோகத்தையும், இவ்வளவு அசிங்கத்தையும், இவ்வளவு அலங்கோலத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, நான் படித்தவன், இப்படித்தான் போய் சாக வேண்டும் என்று நீங்கள் நிலை கொள்ளும் பொழுது இறைவன் கூறுகின்றான், நான் உங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டவர்கள், நன்றி மறந்தவர்கள், இறைவன் தேவையில்லை, எங்கள் மக்கள் போதும் என்று நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்களிடம் சென்று நீங்கள் இறுதியான நிலை அடையும் பொழுது இறைவன் கைவிட்டு விட்டான் என்று கூறுவீர்களே, அப்பொழுது இருமடங்கு வேதனையில் அனுபவிப்பீர்கள். ஊர் உலகம் அவ்வளவும் கற்றும் டாக்டர்களிடம் சென்று அவர்கள் கொலை செய்த பிறகு இறைவன் கொன்றுவிட்டான். அவனுடைய நேரம் டாக்டர்கள் கடுமையாக முயற்சித்தார்கள், அவர்களே நாம் கொலை சொல்லக்கூடாது. இறைவன் ஒருத்தர் இருக்காங்க, அவனை சொல்லலாம், ஏன் என்ன படைச்சான்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஏன் என்ன படைச்சான்னு சாக வேண்டியதுன்னா கிடையாது. கஷ்டத்தை தன் மீது தானே வளவழைத்து கொண்டு பிறகு இறைவனை ஏன் படைத்தான் என்று கேட்கக்கூடிய இந்த துரோக மனப்பான்மை இருக்கக்கூடிய நன்றி கட்ட மனப்பான்மையை கொண்டிருக்கக்கூடிய இறைவனால் வெறுக்கப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஏராளமாக ஆகிவிட்டார்கள். அவர்களை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஒருவரையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு சாதகமானவர்களாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்பவர்களாகவோ எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்களுடைய அறிவுரைகளை நீங்கள் கேட்க வேண்டாம். அவர்கள் படித்தவர்கள் என்பதன் காரணமாக, சத்தியத்தை தொலைத்துவிட்டவர்கள் என்பதன் காரணமாக, உணர்வு இழந்தவர்கள் என்பதன் காரணமாக, பெருமையில் ஆகிவிட்டவர்கள், தாங்கள் படித்தவர்கள் என்று ஊர் மக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சக மருந்தர்களை விட்டும், அவர்கள் படிப்பாளிகளாக இருக்கும்பொழுது இன்னும் எச்சரிக்கையோடு அவர்களை விட்டும் தூர விலகி இருக்க வேண்டும். துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று சொல்லப்படுது. இறைவன் உண்மையை கூறுகின்றான். எனக்கு நிகராக யாரேனும் இருக்கின்றார்கள் என்று கேட்டால் இல்லை என்பது சத்தியம். உண்மை என்று கூறக்கூடியவர்களாம், உனக்கு நிகராக எல்லோரும் நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம், நான் இருக்கின்றேன் என்று கூறும்பொழுது உங்களுடைய நிலை என்ன? ஒரு டாக்டர் உயிரை காப்பாற்றுகின்றார் என்று நாம் கூறுகின்றோம், அவருடைய உயிரை அவர் காப்பாற்றிக் கொள்பவரில்லை. அவருடைய உயிரில் நிகழக்கூடிய துயர சம்பவங்களிலிருந்து அவர்கள் விடுபட்டவர்களாக இல்லை. தெளிவான அச்சாட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கின்றேன். இருந்த போதிலும் காப்பாற்றுவார்கள், அந்த நேரம் வந்துவிட்டால் உங்களை காப்பாற்றுவர் எவரும் இல்லை என்பதை தெளிவாக தெரிந்திருந்தும் எப்படி நீங்கள் மறுக்கின்றீர்கள்? உங்களுக்கும் உங்களுடைய அகிலங்களுக்கும் இடையே உங்கள் இறைவனை தவிர அதில் வாட வைப்போன் இல்லை என்பதை அறியுங்கள். உங்களுடைய நெஞ்சத்தின் மீது சத்தியமாக இறைவனுடைய வாக்குகள் அங்கு இறங்கிக் கொண்டிருக்கின்றன. காற்றுகள் மூலமாக உங்களுடைய செய்திகள் உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் தன்னை பற்றிய செய்தியையும் தான் உங்களுக்காக நிறைவேற்ற வேண்டியதாக கருத்தில் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றையும் அறிவிக்கின்றான். நம்பிக்கை கொள்ளுங்கள். இதனை நீங்கள் அறியாதவர்கள், இது எந்த விதத்தில் விடையும் என்று நீங்கள் அறியாதவர்கள், பார்த்த பொருள்களை மட்டுமே நான் நம்புவேன் என்று கூறக்கூடிய இந்த அறிவு, பார்க்க முடியாத இறைவன் படைப்பாளன் என்ற அந்த உணர்வை கொண்டு நீங்கள் பார்க்கிறீர்களானால் நிச்சயமாக இறைவன் யாவற்றின் மீது ஆற்றல் மிக்கவன். அவனுக்கு நிகராக உங்களுக்கு உங்களுடைய நன்மைகளை உங்களுக்காக விளைவிப்பவன் இல்லை. அதை நிலைத்திருக்க செய்வனும் இல்லை, அதற்கு உயிரோட்டம் அளிப்பவனும் இல்லை. ஒவ்வொரு விளைச்சலும் எனக்காக விளையும் பொழுது அது என் வாழ்நாளைக்கு பிறகும் என் மக்களுக்காக அமைய வேண்டும் என்று விரும்புங்கள். எனக்கு மட்டுமே என்று நீங்கள் விரும்பக்கூடிய எந்த ஒன்றுமே இறைவனிடமிருந்து இல்லை. இறைவன் உங்களுக்காக ஒன்றை படைத்துவிட்டால் அது உங்களுக்கும் நீங்கள் யாருக்கு கொடுப்பவர்களாக இல்லையோ அவர்களுக்கும் சேர்த்துத்தான். மழை வேண்டும் என்றால் என் தலையில் மட்டும் மழை உள்ளது, எல்லாத்தையும் சேர்த்தா விடும். அவனுக்கெல்லாம் மழை பெய்தும் பராமரப்படக்கூடாது. வெயில் அடித்தா என் மேலே மட்டும் இல்லை, எல்லார் மேலும் இருக்கிறது. ஒரு துன்பம் என்று ஏற்படும் போது நீங்கள் தனியாக வாழ்வர்கள் இல்லை, நீங்கள் சமுதாயமாக உங்களை வாழ வைத்திருக்கின்றான். ஒரே சமுதாயமாக நீங்கள் பல துன்பங்களாக பிரிஞ்சுட்ட போதிலும் சரி, ஒரே சமுதாயமாக நான் வாழ வைத்தேன். ஒரு வெயில் அடித்து காய்ஞ்சல் சொன்னால் எல்லார் மண்டையும் காயும், மழை அடித்து வெள்ளம் வந்ததுன்னு சொன்னால் எல்லாரும் மூழ்குவீர்கள். ஆக உங்களுக்கு இறைவனிடமிருந்து ஒரு துன்பம் ஏற்படுமானால் அது குறிப்பாக யார் தவறிடைக்கின்றார்களோ அவர்களை மட்டும் குறிப்பாக பிடிக்கும் என்பதில்லை, அவர்களோடு நீங்கள் ஒரே சமுதாயமாக இருக்கின்றீர்கள், நீங்கள் அனைவருமே பிடிக்கப்படும் என்பதை அஞ்சு கொள்ளுங்கள். மற்றவர்களுக்காக பாவம் நிபுத்தியடுங்கள். அது உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய குடும்பத்தின் நன்மைக்காக, உங்களுடைய வம்சங்களின் நன்மைக்காகவும். ஒரு நன்றாக இருக்கும்பொழுது இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்கள் நன்றி செலுத்தப்பட்டாலும் சரி, நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அவருடைய நன்மைக்காக வேண்டி, அவருடைய நன்மையாக வாழ வைத்துக் கொண்டிருப்பதற்காக வேண்டி. ஏனென்றால் அது உங்களுக்கும் தான் நிகழ வேண்டியது. நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, சமீபமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, கண் முன்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சின்மை ஐ ஷாட், இதில் நான் என்னுடைய நம்பிக்கையை மேற்கொள்ள வேண்டும். ஒரு கெட்டது நடந்தால் எனக்கு கெட்டது வரப்போகிறது, கெட்ட சகனம் என்று பார்க்கும்போது, நடந்து நடக்கும்போது எனக்கும் அது ஒன்று நல்ல சகனம் என்று நாம் கொள்வதில்லை. பொறாமையின் காரணமாக பொறாமை கொள்ள வேண்டாம். ஒரே சமுதாயம் நீங்கள் இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்துவர் என்று நீங்களாக பிரிந்து தொடங்கியிருக்க தவிர இறைவன் மனிதன் ஒன்றைத்தான் படித்தான். இந்து மனிதன், முஸ்லீம் மனிதன், கிறிஸ்துவ மனிதன் என்று படைக்கவில்லை, நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள். நீங்கள் உங்களை தொண்டாடவில்லை, கடவுளை மூன்று தொண்டாக்கினீர்கள், இந்து கடவுள், முஸ்லீம் கடவுள், கிறிஸ்துவ கடவுள் என்று. ஆனாலும் உங்களுடைய மனதிற்கு தெரியும் இறைவன் ஒருவன் தான் என்று. பார்க்கும் பொருள்கள்லாம் நான் கடவுளாக ஆக்கிக் கொண்டேன் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். அது கடவுளா என்று கேட்டால் நான் ஃபோக்கஸ்க்காக வச்சுருக்கேன். கடவுளை பார்க்க கிடையாது, ஒரு ஃபோக்கஸ்க்காக வச்சுருக்கிறேன். இன்றைக்கி அந்த ஃபோக்கஸே கடவுளை மாறிச்சு, கடவுள் மறந்து போச்சு. நாம் எந்த அளவுக்கு பிரிக்கப்பட்டு தொலைந்து விட்டோம் என்பதை உங்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த சிந்தனையில் நாம் இறைவனை தொலைத்து விட்டோம், மனிதர்களை நம்புகின்றோம், இறைவனை வழிபடுவதற்கும் மனிதர்களை நம்புகின்றோம். இறைவன் கூறுகின்றால், நான் உங்களை உயிருக்கும் சைவமாக இருக்கின்றேன் என்று. ஒரு மரண படைக்கல் கிடைக்கின்றார் என்றால் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள், நாமும் அவருக்கு உங்களை விட சைவமாக இருக்கின்றோம், உங்களால் எதுவும் செய்ய முடியாது இறைவனை மீறி என்று உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். அவர் இருக்கும் பொழுது பூசாரிகளை நடுவில் கொண்டு வந்தது நீங்கள் தான். எனக்கும் இறைவனுக்கு இப்படி தொடர்பு கிடையாது என்று கூறக்கூடிய அந்த பூசாரிகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். இறைவன் வெற்றி கிடைக்கிறீர்கள். பூசாரிகள் உங்களுடைய கடவுள்களாக ஆகிவிட்டார்கள். எனவே அவர்களிடமிருந்தும் உங்களுக்கு நற்செய்தி கிடையாது. இறைவனை பார்த்தவர்கள் எவரும் கிடையாது. இறைவனை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள், இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்று. இறைவனை அறியாதவர்கள் கூறுகிறார்கள், வா நான் காட்டுகின்றேன் என்று. அவ்விதமாக உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு இறைவனை உங்களுக்கு அடையாளம் காட்டாமல் என்னிடம் வா நான் உங்களுக்காக இறைவன் பிரார்த்தனை செய்கின்றேன் என்ற அந்த கூற்றை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்? அந்த போக்குகளை எப்படி நீங்கள் உங்களை வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டீர்கள்? எப்படி அது சாத்தியம்? எப்படி நீங்கள் சிந்தித்து தீர்மானித்துக் கொண்டீர்கள்? உங்களுக்கு விரோதமாக, சத்தியத்திற்கு விரோதமாக நீங்கள் உங்களை இறைவனும் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தம், சத்திய பிரமாணம், நான் ஒருவன் தான், என்னை தேர் உங்களுக்கு இல்லை, நான் உங்களோடு இருக்கின்றேன், இறைவனே என்று உங்களை மனதாக கூப்பிடுகின்றீர்கள், கத்துகின்றீர்கள். உங்களுக்கு வியாதிகள் அதிகமாகி அதிகமாகி எதற்காக கத்தினீர்களோ அந்த கத்துதல் எல்லாம் அடங்கி விடுகின்றன. முடியாமல் போகும் பொழுது, என்னால் சகிக்கவே முடியாத அளவுக்கு நான் துன்பத்திருக்கின்றேன் என்று இருக்கும் பொழுது, இறைவனை நீங்கள் அடைக்கும் பொழுது அச்சத்துடனும் அந்தரங்கத்தில் நீங்கள் வென்றுகளை தேவையில்லை கத்த முடியாது. நன்றாக இருக்கும் பொழுது கடவுளே என்று இவன் கத்துவான். உன்னர்த்தம் போட்டி போட்டுக்கொண்டு ஜீச என்று கத்துவான். நுணுத்தம் போட்டி போட்டுக்கொண்டு அல்லாவே என்று கத்துவான். நிச்சயமாக இது இதை கண்ணியத்திற்குரியதல்ல. உங்களுடைய நெஞ்சங்களில் அவனை நீங்கள் அடையுங்கள், அந்தரங்கத்தில் அடையுங்கள், பணிவோடு அடையுங்கள். உங்கள் பேர் பாலசுப்ரமணியன் இருக்குது, நீங்கள் சமுதாயத்தில் அந்தஸ்து இருக்கிறவங்க. அங்கே நீங்கள் போயிட்டு இருக்கும்போது, ஏய் பாலசுப்ரமணியம் அப்படின்னு கூப்பிட்டா அவருக்கு அது கௌரவமாக கிட்ட போய் அமைதி அடித்தா அவர் கௌரவம். உங்களுக்கே இப்படி இருக்கும் பொழுது இறைவனை சாமியே ஐயப்பான் கத்த வேண்டியது, அல்லாஹ் அக்பன் கத்த வேண்டியது, ஓ ஜீசஸ் கத்த வேண்டியது, இப்படி அவமானப்படுத்துறீங்களே. இவ்வளோ கூப்பிட்டும் எனக்கு வேலை செய்யலை அவருக்கு. இவரை நம்பாதீங்க அடிப்படையில் தானே கத்துறீங்க. அவன் காதில் விடாது. அப்படி ஒருத்தன் கிடையவே கிடையாது. நம்ம அறிவு கொண்டு தான் வாழணுங்கிறது, நீங்கள் அறிவிக்கிறதுக்காக தானே இந்த மாதிரி கூப்பாடுகளுக்கு. நீங்கள் சுகமாக வாழுங்கள் என்று நீங்கள் பெரும் துயரத்தில் இருக்கும் பொழுது, பெரும் மனக்கட்சியில் இருக்கும் பொழுது, இது வேண்டாம் என்று அறிவிப்பவன் யார்? நீங்கள் இதற்கான காரணம், இதன் காரணமாக இது என்னை விட்டும் அகலாது, நீங்காது, நான் துன்பத்தில் ஆகிவிடுவேன், பெரும் துயரத்தில் இருக்கின்றேன், தாங்க முடியவில்லை என்று கூறக்கூடிய நீங்கள், அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் விளக்கிக் கொள்ளுங்கள், பார்க்கலாம் இந்த கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று. உள்ளுக்கள் ஒரு நப்பாசை ஒழிக்கொண்டிருக்கும், இது நீங்கிவிட்டால் நான் சுகமாக வாழ்வேனே என்று. வெளியே நீங்கள் கதறுகின்றீர்கள், என்னை முடித்து விட்டால் என்ன என்று. எந்த அளவுக்கு நீங்கள் கதறுகின்றீர்களோ அதே அளவுக்கு உள்ளத்தில் ஒரு நப்பாசை ஒட்டி கொண்டிருக்கின்றது. பிழைத்துட மாட்டேனா, சுகமாக விட மாட்டேனா, நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட மாட்டேனா என்று அதனையே பிரதமமாக ஆக்குங்கள். உங்களுடைய கவலைகளை நீங்கள் நப்பாசையாக, அது நக்கி போடக்கூடிய ஒரு துர்பாக்கியமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய இறைவன் மீது ஆணையாக. உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் என்னவென்றால், என்னிடம் இருக்கக்கூடிய நன்மைகளை நான் சம்பாதித்தது, அது எனக்குரியது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். அப்படித்தானே? எவ்வளோ பொருள்கள் இருந்தாலும் என்னுடைய தேவைக்கு மிஞ்சது எப்படி உங்களுக்குரியதாக இருக்க முடியும்? நீங்கள் கொடுக்க மற்றவர்களுக்கு கொடுத்துட வேண்டும் என்று சொல்லவில்லை, அது மற்றவர்களுக்கும் உரியது என்று எண்ணம் கொண்டதால் போதுமானது. அந்த எண்ணத்தை இறைவன் விசாலமாக்குவான். உங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உங்களுக்கு சாதகமான அழகான ஒவ்வொரு விளைச்சல், எந்த திசையிலும் இருந்து பொருள்களாக நீங்கள் பார்க்கக்கூடியது ஒவ்வொன்றும், அது உங்களுக்கு மட்டும் உரியதல்ல. ஏனென்றால் இறைவன் புலத்திலிருந்து உங்களுக்காக அளிக்கப்பட்டது. அது ஒவ்வொரு நன்மையும் இறைவன் புலத்திலிருந்து அளிக்கப்பட்டது. ஒவ்வொரு தீமையும் நீங்கள் சம்பாதித்ததிலிருந்து ஒரு சற்பமானது நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அவ்வளவுதான். அந்த ஒரு சற்பமான அளவீட்டை நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். உங்களால் முடியாது என்பதை உணர்ந்து இறைவன் பக்கம் திரும்ப வேண்டி உங்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. நிச்சயமாக இறைவன் மக்கள் மீது, மனிதர்கள் மீது மிகவும் அன்புமிக்கவன், மாபெரும் கிருணை மிக்க கருணை மிக்கவன், இரக்கமுடையவன், மன்னிப்பவன். உங்களை மன்னிக்கும் பொழுது உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் இறைவனிடம் வேண்டி, நான் என் பெருமையின் காரணமாக சீரழிந்தேன், மனிதர்களை நம்பினேன், உனக்கு இணையாக மனிதர்களை ஆக்கினேன், தெரிந்தே இயலாதவர்கள் என்று தெரிந்து, உனக்கு நிகராக யாரும் இல்லை என்று தெரிந்து, உனக்கும் எனக்கும் நடந்த ஏற்பட்டுள்ள வாக்குறுதியை மீறி சத்திய பிரமாணங்களையும் நான் தொலைத்துவிட்டு மனிதர்களை நம்பியதன் குற்றம் நீ என்னை மன்னிப்பாயாக இறைவனே. நிச்சயமாக நீ மன்னிப்பவன் என்று நீங்கள் கேட்கும் பொழுது அந்த மன்னிப்பானது உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்கும் என்பதை அறியுங்கள். நான் மன்னிப்பு தரும் பொழுது, நான் ஒரு சமுதாயமாக வாழும்பொழுது சமுதாயம் அனைத்திற்கும் அந்த மன்னிப்பு உண்டு. நான் ஒரு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சமுதாயம் சுருங்கிவிட்டது, நான் எனக்காக மன்னிப்பு தரும் பொழுது என் குடும்பம் அனைத்திற்கும் அந்த மன்னிப்பினுடைய சாயல் உண்டு, அந்த மன்னிப்பினுடைய விளைச்சல்கள் உண்டு என்பதையும் அறிய வேண்டும். நீங்கள் உங்களுக்காக மட்டும் மன்னிப்பு தரவில்லை, இதை வேண்டும் பாக்கியம் ஒரு தனி நபருக்காக அல்ல, அந்த சமுதாயத்துக்காக உள்ளது. வெயிலில் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது, பல வருஷங்களாக மழை இல்லை என்று இருக்கும் பொழுது மழை கொட்டுகிறது, எந்த புண்ணியவான் என்ன செய்தாலும் மழை பெய்யுது என்று கூறுவார்கள். சத்தியம், ஒரே ஒருவனுடைய பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனைக்காக அவ்வளோ பேருக்கும் மழை. எல்லோரும் இறைவனை மறந்த நிலையில் தங்களுடைய பெருமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இறைவனுடைய சோதனை வருகின்றது. அது எல்லோருக்குமே வளர்ச்சி, வறுமையையும் நோயையும் கொண்டு உங்களை சோதிக்கின்றான். பெரும் நோய் கண்டுவிட்டால் நீங்கள் இறைவனுக்கும் திரும்புகின்றீர்கள். முடியாது என்று ஆகும் பொழுது, சிறிய நோயை நீங்கள் பெரும் நோய்களாக வளர்த்து கொண்டிருக்கின்றீர்கள், முடியாது என்ற அடிப்படையை ஏன் உணரவில்லை? சிறு நோய் தானே, இதற்கு எதற்கு இறைவனை அழைக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். பெருநோயின் போது இறைவன் நம்புவதற்கு வழி இல்லை, அப்பொழுது அழைத்தும் பிரயோஜனம் இல்லை. சிறிதாக இருக்கும்போது நம்புவதற்கு வழி இருக்கின்றது, அன்று அழைத்து வந்தால் நன்மையாக இருக்கும். இறைவன் உங்களை அழைக்கின்றான் சுகமாகுங்கள் என்று, இறைவன் உங்களை அழைக்கின்றான் சுகமாகுங்கள் என்று. நான் அதனை கேட்கின்றேன், எனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பது இறைவன், அவன் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். அதுக்கு எதிராக முடியுமா, அது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் எண்ணுவதும், பிறகு அதே எண்ணத்தை கொண்டு மனிதர்களிடம் சென்று நீங்கள் தான் மருத்துவ ஸ்பெஷலிஸ்ட் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறுவதும் நிச்சயமாக இன்னும் கடுமையான சோதனைக்குள்ளாக்கிக் கொண்டிருக்கின்றது. அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய வம்சங்களையே பாதிக்கும். அந்த ஒவ்வொரு நோயும் சின்ன நோய், பெரிய நோயாக மாறி, அது நாட்பட்ட நோயாக மாறி, இது தீர்க்க முடியாத நோயாக மாறி, பிறகு உங்களுக்கு பரம்பரை நோயாகவும் வந்துவிடும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதனை நம்பும் பொழுது நீங்கள் படைக்கின்றீர்கள் பரம்பரையை, நோய் வாய்ப்பட்ட பரம்பரையாக. என்னுடைய பரம்பரைக்கு சாபக்கேடாக மனிதர்களை நம்பியதன் காரணமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் இந்த கேடுகள் நிகழக்கூடாது, எனக்கும் என் சந்ததிகளுக்கும் எங்கள் இறைவனை எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று உங்கள் இறைவன் பக்கம் இப்பொழுது நீங்கள் திரும்புங்கள். அவன் உங்கள் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றான், என்னை தொடர்கதியில்லை என்பதை. இந்த சரணாகதிக்கு மட்டும்தான் இறைவனிடமிருந்துள்ள உதவி உங்களுக்கு பேருதவியாக அமையும். நான் மன்னிப்பை பெற்றவனாக வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக இறைவனுடைய வாக்குறுதி உண்மையாகியது. இந்த அமைதிக்கு எனக்காக நாளைய வாழ்க்கையில் விளையக்கூடியது அந்த அமைதிக்குரிய சூழ்நிலை. அது இன்னதென்று நான் அறிய மாட்டேன். ஆனால் இன்று எனக்கு இருக்கக்கூடிய பொருள் வசதிகளை கொண்டு நான் நாளைய வாழ்க்கையை ஆடம்பரமாக வாழ்வதற்காகவும் விசாலமாக வாழ்வதற்காக வேண்டி என்னுடைய கற்பனையில் என்ன இருக்கின்றதோ அதை கொண்டு நான் என்னுடைய வீடுகளையும் என்னுடைய தோட்டம் துறவுகளையும் அமைத்துக் கொள்கின்றேன். அது நான் வாழ்வதற்காக. அந்த தோட்டம் துறவுகளுக்கு மழை வேண்டும், குளிர்ச்சி வேண்டும், பூக்கள் வேண்டும், பழங்கள் வேண்டும், காய்கள் வேண்டும், அதில் தெரிந்த நீருடைகள் வேண்டும், நீரொட்டுக்கள் வேண்டும், இதை வெற்றியெல்லாம் கொண்டு வருவது யார்? நீங்களா சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய இறைவனுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய கற்பனையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே உயிரோட்டம் இல்லாதது. எவ்வளவு பிரம்மாண்டமாக நீங்கள் கற்பனை செய்தாலும் சரி, உயிரோட்டம் இல்லாதது. குற்றால அருவியை நான் ஏற்பாடு செய்கின்றேன் என்று இங்கு தீம் பார்க் வச்சுட்டு இருக்காங்க, அது குற்றால அருவியாது. அவள நினச்சிக்கிட்டு ஓரளவுக்கு தானே இந்த கெட்ட தண்ணியில் குளிச்சுட்டு நான் குற்றாலத்தில் வந்து குளிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோமே. இந்த வகையான அற்பமான வாழ்க்கையை, உயிரோட்டம் இல்லாத வாழ்க்கையை, ஜடமான வாழ்க்கையை நாம் நமக்கு பெருமையாக ஆக்கிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெருமையை கைவிடுங்கள். சத்தியத்தில் வாழ வேண்டும், உயிரோட்டத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புங்கள். உங்களுடைய இருதயத்தில் நான் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுதும் சரி, சுகமாக வேண்டும் என்பது இறை செய்தி, சுகமாக்கிக் கொள்வேன் என்பது நீங்கள் மறுக்கக்கூடிய செய்தி. சுகமாக வாழ்வது என் கையில் இருக்கின்றது என்று நீங்கள் கூறுவீர்கள். உடல் சுகத்தை பேணுபவர்கள் நீங்கள். இறைவன் கூறுகின்றான் உயிரோட்டம் வேண்டும், உடல் சுகம் உயிரோட்டம் இல்லாமல் இல்லை. மனதின் சுகம் முக்கியம் இந்த இரண்டுக்கும் இடையே உயிரோட்டம் பெறுவதற்கு. ஆனால் மனதில் கவலை கொண்டிருக்கின்ற, மனதை பற்றி கவலையே பெறவில்லை. நன்றாக இருக்கும்போது நான் உடற்பயிற்சி செய்கின்றேன் என்று கூறுகின்றீர்கள். மனம் சோர்வடைந்து விட்டால் அந்த மனதின் காரணமாக உங்களுடைய உடல் நன்றாக இருக்கின்றதை தவிர நீங்கள் உங்களை உடற்பயிற்சி செய்வதன் காரணமாக உடல் நன்றாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள்? இல்லை, மனதின் உறுதி முக்கியம். சோர்ந்து போயிருக்கின்றேன், உடல் திரவாசமாக இருக்கின்றது, மனதில் ஒரு பெரும் கவலை என்னை சுகத்திற்குள்ளாக்கிவிட்டது. இப்பொழுது என் மனதிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுகம்தான் என்னை தூக்கி நிறுத்தக்கூடியதை தவிர மனதிற்கு சுகம் இல்லை என்றால் இன்னும் சோர்ந்து போய் சோகத்தில் ஆழ்ந்து விடுவேன். பார்க்கறவங்க அவ்வளோ பேருக்கும் என்னை பார்த்து அவங்க நோய் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் என்னுடைய வெளிப்படையான அம்சமாக பிரதிபலிப்பாக நான் அமைத்து விடுவேன். பார்க்குறவங்க அவ்வளோ பேருக்குமே இந்த சோகமான மூஞ்சியை பார்க்கறதுக்கு தரித்திரமாக இருக்குது, பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னை அவர்கள் இழிவுபடுத்துவார்கள். நான் வீசப்பட்டவனாக, தூர வீசி எளிப்பட்டவனாக ஆகிவிடுவேன். சமுதாயத்தில் ஒரு அவுட்காஸ்டாக நான் மாறிடுவேன். விரும்பத்தகாத மனிதனாக நான் ஆகிவிடுவேன். தாழ்த்தப்பட்ட மனிதனாக ஆகிவிடுவேன். ஆகவே உங்களுடைய உள்ளத்தின் சிறப்பை நீங்கள் உங்களுடைய இறைவனின் நெருக்கத்தை கொண்டு ஆக்கிக் கொள்ளுங்கள். அதிலிருந்து விளையக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்குமே அது நன்மையானது. நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையை இன்னும் விசாலமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் நல்ல சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அது உங்களுடைய மன்னிப்பின் காரணமாகவும், நீங்கள் உங்களுடைய இறைவனை நீங்கள் அதிகமாக விரும்பியதன் காரணமாகவும், உங்களிடமிருந்துள்ள ஒரு நற்செய்தியாகவும் அவர்களுக்கு அது பரவுகின்றது. அவர்கள் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களை விட அவர்கள் கொஞ்சம் அதிகமாக இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சீக்கிரமாக கிடைக்கின்றது. நானும் அந்த பாதையில் இருக்கின்றேன். என்னுடைய மன்னிப்பும் அவர்கள் சேர்கின்றது. இன்னும் அவர்கள் சிலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கைக்காக இன்னமும் காத்திருக்கின்றேன். அவர்கள் நன்றாக இருக்கின்றார்களே என்று பொறாமைப்படும் பொழுது நான் நலிந்து போவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொண்டேன். இறைவனுடைய ஆற்றலும் இறைவனுடைய வாக்குறுதியும் எல்லோருக்கும் பொதுவானது. சுகமான வாழ்க்கை வாழுங்கள், எல்லாருக்கும் பொதுவானதானே. நான் மட்டும் சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பும் பொழுது வந்தது கேடு. நான் சுகத்திற்கான பாதை விழுந்திருக்கின்றோம், என்னை விட அமோகமாக நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பார்த்து நான் ஏக்கம் கொள்ளும் பொழுதும் பொறாமை கொள்ளும் பொழுதும் நான் செத்துவிட்டேன். நான் வாழ்ந்து கொண்டிருப்போன் இல்லை, மரணமடைந்துவிட்டாகிவிட்டேன். இனி எனக்கு சுகமான வாழ்க்கை கிடையாது, விளைச்சல்களுக்குரிய வாழ்க்கை கிடையாது. அறிந்து கொள்ளுங்கள். அத்தியாயம் 7:57, வசனம் 57, அத்தியாயம் 7. நற்செய்திகளை கொண்டு நாம் தான் காற்றுகளை அனுப்புகின்றோம். காற்றுகளை அந்த காற்றில் உயிர் மூச்சு இருக்கின்றது. நான் உயிர் மூச்சை பிழைப்பதற்கு எனக்கு நற்செய்திகள் வேண்டுமா, காற்று வேண்டுமா? சத்தியத்திற்குரிய நம்பிக்கைக்குரிய அந்த பேச்சு வேண்டுமா, காற்று வேண்டுமா? காற்று இருக்கின்றது, என் உயிரோட்டம் குறைந்து கொண்டிருக்கின்றது. காரணம் நம்பிக்கைக்குரிய ஒன்றும் அதில் இல்லை, நற்செய்தி இல்லை, மாறாக துச்செய்தி. இதில் நிச்சயமாக என்னால் வாழ முடியாது. காற்று இருக்கின்றது, உயிர் இல்லை. அந்த உயிரோட்டத்திற்கு தேவையான அழகான செய்தியும் நம்பிக்கை கொள்வதற்கு உரிய அந்த ஈர்ப்புடைய நெஞ்சமும் வேண்டும். உங்களுடைய இறைவன் இப்பொழுதும் விடம் பேசிக் கொண்டிருக்கின்றான். காற்றுகளை அனுப்புகின்றோம், நல்ல செய்திகளை மாறி 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 அனுப்பி கொண்டிருக்கின்றோம் அவனுடைய அருளுக்கு முன்னே. அந்த அருள் உங்களுக்கு விளைச்சல்களாக அமைவதற்கு முன்பாக இந்த காற்றுகளை நாம் அனுப்பிக் கொண்டிருக்கின்றோம். அத்தியாயம் 7:57. அந்த காற்றுகள் குளிர ஆரம்பிக்கின்றது, மேகங்கள் திரள ஆரம்பிக்கின்றன. அவை கனத்த மேகங்களை சுமக்கல் ஆனதும் இறந்து கிடக்கக்கூடிய பூமியின் பால் ஓட்டுகின்றோம். மழையை பொழிவித்து அதிலிருந்து விதவிதமான தானியங்களை உங்களுக்கு மட்டுமல்ல சமுதாயத்திற்கு, அதில் உங்களுக்கு மட்டுமே தேவை என்று எண்ணும்பொழுது அடைந்து விட்டது. அவ்வளவு மன்னிப்பு தேடுங்கள். இறைவனுடைய பாக்கியங்கள் பெருகி வரும்பொழுது மன்னிப்பு தேடுங்கள். அது உங்களுக்கு உரியது. அந்த உயிரோட்டம் உங்களுக்கு மட்டுமே. விளைச்சல்களாக நிறைய பெருகி இருக்கும் பொழுது அவர்களுடைய மனதும் தாராளமாக அமையும். யாரொருவரை பார்த்தும் நல்லெண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பொறாமைப்பட்டுவிட வேண்டாம். அது என்னுடைய எனக்கும் என்னுடைய வம்சங்களுக்கும் அந்த கேடு துச்சகரமாக அமையும். அந்த கனத்த மேகங்கள் உங்களுக்காக, ஏனென்றால் நீங்கள் அப்படிப்பட்ட விளைச்சலில் வாழ வேண்டும் என்ற இறைவனுடைய விருப்பம். லேசான சூழலில் கிடையாது. காய்ந்து போய் இறந்து போய்விட்டதற்கு அவ்வளவு நீர் சக்தி தேவை, அவ்வளவு குளிர்ச்சி தேவை. நானோ என்றோ என்னுடைய நம்பிக்கையை விட்டுவிட்டேன். நான் இறந்தவனுக்கு சமமானவன். மேலும் பிணங்களின் மீது நான் நம்பிக்கை கொண்டேன், டாக்டர்களின் மீது நம்பிக்கை கொண்டேன். யாருக்கு உயிரை பற்றி தெரியாதோ தான் உயிரை காப்பாற்றுவேன் என்று நயவஞ்சகமான துரோகமாக உங்களை அழைத்து நான் உங்கள் உயிரை காப்பாற்றுவோன் இல்லை, நீங்கள் கையெழுத்திடுங்கள் என்று கூறக்கூடிய நயவஞ்சக கூட்டத்தை நம்பி நான் ஏற்கனவே செத்து பிணமாக ஆகிவிட்டவன். இறைவனை மறந்தது ஒன்று, இறைவனை மறந்த பிறகு டாக்டர்களை இணை வைத்தது இன்னொரு பெரும் குற்றம். நான் செத்துவிட்டேன், பிணமாகிவிட்டேன், பதறாகிவிட்டேன். இப்பொழுது நீங்கள் மீண்டும் உயிர் பெற வேண்டும். உங்களுக்கான நற்செய்திகளாக இறைவனிடமிருந்து அதிகமான பேச்சு வரும். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலை தானே நீங்கி அதில் உங்களுக்கு அழகானது ஒரு அமைதியும் கிடைக்கும். மற்றவர்களுடைய பேச்சு மூலமாக இல்ல, உள்ளத்திலிருந்தே. இதற்கு காரணம் காற்றுகள் செய்திகளை தாங்கி வருகின்றன. இப்பொழுது நான் பேசக்கூடியதும் காற்றுகள் தான் அந்த செய்திகளை தாங்கி உங்களுடைய சுவாசமாக அமைகின்றது. காதுகளில் விடுவதல்ல, பேச்சு காதுகளில் விடும், அதில் பிரயோஜனம் இல்லை. காற்றுகள் சுகமான சுவாசமாக இறைவன் உணர்வோடு இணங்க வேண்டும், இணைய வேண்டும். அதிலிருந்து எனக்கு அமைதி கிடைக்க வேண்டும். இந்த அமைதியை இறைவன் அருள்கின்றான். நான் நன்மையை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும், தீமையை விட்டு விலகி நிற்க வேண்டும் விரும்புகின்றேன். இப்பொழுது நீங்கள் எவ்வளவு பேசினாலும் சரி, எவ்வளவு கஷ்டமான செய்தி சொன்னாலும் சரி, எவ்வளவு பயங்கரமான விஷயம் சொன்னாலும் சரி, அதற்குரிய நன்மை மட்டும் எனக்கு விளங்க வைத்தவர் மற்ற கெட்ட வார்த்தைகள் என்னை விட்டு நீங்கிவிடும். அதனை நான் கவனிப்பனாக இருக்க மாட்டேன். அப்படியே நெஞ்சத்தை மாற்றி அமைக்கின்றான். தீமைகள் நெருங்காமல் நன்மைகளை மட்டும் சுவாசிக்கக்கூடிய அப்படி ஒரு இதயமாக இறைவன் அமைக்கின்றான். இந்த அமைப்பின் மீது உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இன்று முதலாக இறைவன் கூறுவதை கேளுங்கள். கனத்த மேகங்களை சுமக்கும் வரை பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இதுவும் அவனுடைய வாக்குறுதிகளில் உள்ளது. அத்தியாயம் 3:87. நிச்சயமாக யார் இந்த வாக்குறுதிகளை மறந்துவிட்டார்களோ மீறுகின்றார்களோ அவர்கள் மீது இறைவனுடைய கோபம் உண்டு, இறைவனுடைய வருத்தம் உண்டு. அந்த வருத்தம் அவருடைய உடல் வருத்தமாகவும் அவருடைய கோபம் பெரும் வியாதிகளாகவும் அமையும். நோய்களும் வியாதிகளும் எங்கிருந்து வருவதில்லை, உங்களுடைய இருதயத்தில் எந்த அளவுக்கு இறைவனை நீங்கள் நிராகரிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு. நோய்கள் உருவாகும் பொழுதும் இன்னும் படமாக இறைவன் கூறிக்கொண்டிருக்கிறான், சுகமாகட்டும் என்று. யார் பேசுகின்றான் என்பது தெரியாது, அது என்னுடைய எண்ணம் என்று நினைக்கின்றேன். நான் தான் சுகமாகணும்னு நினைக்கிறேன். அப்படி என்றால் சுகமாகாது என்ற கவலையை கொண்டிருக்கின்றீர்கள், அது யாருடைய எண்ணம்? அதுவும் என்னுடைய எண்ணம் தான். குழப்பவாதிகள் ஒன்று நன்மையை கொண்டிருக்க வேண்டும் அல்லது தீமையை கொண்டிருக்க வேண்டும். நீங்களோ நன்மையான ஒரு செய்தி வந்ததற்காக வேண்டி அதற்கு விரோதமாக என்னால் முடியாது என்று கூறுகின்றீர்கள். உங்களால் முடியாததுக்குத்தான் இறைவன் இருக்கின்றான். அது உங்களுடைய பேச்சும் அல்ல, இறைவனுடைய பேச்சு. நீங்கள் உங்களால் முடியாது என்று கூறும் பொழுது இறைவன் கூறுகின்றான், நீங்கள் உங்களை மறந்து இறைவன் பக்கம் திரும்பும் வரையில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வேதனைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கும். இறுதியாக எனக்கு வேதனைகள் நீங்கித்தான் நீங்க வேண்டும் என்று நீங்கள் கொள்ளும் பொழுது, மனிதர்கள் உங்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மருத்துவர்கள் உங்களை கைவிடும் பொழுதும், உங்களுடைய உறவினர்களும் நீங்கள் மருத்துவர்களை சந்தியுங்கள், மருத்துவர்களை பாருங்கள் என்று கூட்டிக் கொண்டு போய் அவர்களும் உங்களை கைவிடும் பொழுதும், அந்த நிலையின் போது இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற அந்த சத்தியம் நிறைவேறுகின்றது. நான் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன், மன்றாடுகின்றேன். ஒரு சுகம் கிடைக்கிறது, சின்ன சுகம் கிடைக்கிறது, அதனை நான் மறுக்கின்றேன். முழுமையாக குணமடையவில்லை. இன்னைக்கு நான் கேட்டேன், நாளைக்கு ஒரு சுகமாகலை, இறைவனை நம்ப மாட்டேன். அவ்விதமாக அல்ல, இறைவனுடைய படைப்புகள் ஒவ்வொன்றுமே புதிய படைப்பாக உங்களுக்காக உருவாகி இருக்கின்றன. இறைவன் படைப்பாளன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இறைவன் உங்களுடைய குறைகளை படுதுகளை ரிப்பேர் செய்பவன் இல்லை, அப்படி ஒரு பெயரை நாம் கேள்விப்பட்டதில்லை. இறைவன் ரிப்பேர் செய்யக்கூடியவன் என்று படைப்பாளன். அந்த படைப்பாளன் புதிய படைப்பாக படைப்பானா, தன்னுடைய படைப்பையை காப்பிடிப்பானா? புதிய படைப்பாக படைப்பவன். அந்த புதிய படைப்பாக ஒன்று உருவாவதற்கு ஒரு காலத்தவணை உண்டு. சிறியதிலிருந்து உருவாகும், பிறகு நண்பரமாக வளர்ந்து அதில் உங்களுக்கு நிழலையும் உங்களுக்கு மனமிக்க பூக்களையும் காய்களையும் பழங்களையும் இன்னும் குளிர்ச்சியையும் அவன் கொண்டு வருவான். அதில் பொறுமையாளர்களுக்கு மட்டும்தான் இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த நண்பரம் நல்ல விளைச்சல்களாக, அந்த இருதயமும் பண்பட்ட நிலமாக விளைச்சல்களுக்குரிய நிலமாக அமையும். புண்பட்ட நிலத்தை நீங்கள் மாற்றுங்கள் பண்பட்ட நிலமாக. நம்பிக்கை என்ற ஒன்றை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை ஆதாயமாக்கிக் கொள்ளுங்கள். அந்த ஆதாயம் நம்பிக்கை, நற்செய்தி, இறைவனிடமிருந்து வந்திருக்கிற செய்தி மட்டும்தான். நீங்கள் சுகமாவீர்கள் என்று நான் எவ்வளவுதான் சொல்லும்பதிலும் சரி, அது வெறும் மனிதனுடைய வார்த்தையாக இருக்க முடியுமே தவிர அதில் உண்மை உயிர் இருக்கிறதாக கொள்ள வேண்டாம். இதே செய்தி உள்ளுக்கொண்டிருக்கிறது, அதை நம்புங்கள், உயிரோட்டம் பிறக்கும். நல்ல செய்தி தானே சொல்கிறாரு, சுகமாக சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொள்வோம். அந்த நேரத்துக்கு தான், ஏனென்றால் அது மனிதனுடைய வார்த்தை, உயிரோட்டம் கிடையாது. தங்களுக்கே அந்த நோய் வந்துவிட்டால் அவர்கள் நம்புபவர்கள் இல்லை, பிறருக்குத்தானே என்று தாராளமாக உபதேசம் செய்வார்கள். அந்த உபதேசம் நமக்கு ஆகாது. அதில் திருச்சடையவர்கள் நாம். நல்ல வார்த்தை சொன்னார், புண்ணியமாக போகட்டும் சொல்லிட்டு அதே வார்த்தையும் உள்ளுக்குள் இருக்கின்றது. அது இறைவனுடைய வார்த்தை என்று தெரியாது. காரணம், நான் என்னுடைய உள்ளம் என்ற மாபெரும் இறை சன்னிதானத்தை விட்டும் பூசாரிகள் காரணமாகவும் என்னுடைய முன்னோர்கள் காரணமாகவும் வழிகெடுக்கப்பட்டு வெளியேறிவிட்டேன். கட்டிடங்களுக்கு நுழைந்தேன். இங்குதான் இறைவனுடைய அனுகிரகம் இருக்கிறது என்று மசூதிகளுக்குள்ளும் சர்ச்சைகளுக்குள்ளும் கோயில்களுக்குள்ளும் இதை விட்டும் நான் வெளியேறி மீண்டும் என் நெஞ்சத்தில் தங்க வேண்டும். என் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். உங்களுக்கு உங்களுடைய காரியங்களுக்கு வேண்டுமென்றால் உங்களுடைய நெஞ்சத்தை விட்டும் நீங்கள் வெளியேறக்கூடாது. முன்னோர்கள் காரணமாக நான் படக்கப்பட்டு விட்டேன். படக்கப்பட்டு விட்ட காரணத்தால் நான் வெளியேற முடியாது. மீண்டும் நான் உள்ளுக்குள்ள முடியாது. நான் வெளியில் தான் தங்கப் போகின்றேன். மசூதிகளில் தான் என்னுடைய பிரார்த்தனை அமைந்திருக்கிறது. சர்ச்சுகளிலும் கோயிலில் தான் என்னுடைய கும்பிடுதலும் என்னுடைய ஜபமும் இருக்கிறது என்று என்று அவர் சொல்லும்பொழுது இறைவன் அவர்களை பற்றி நிச்சயமாக திருப்தி அடைவதில்லை. சத்தியம் என்ற ஒன்று உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே நிகழ்ந்த ஒன்று. இப்பொழுதும் சரி சுகமாக வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள், சுகமாகாது என்று டாக்டர் கூறுகின்றார்கள். இந்த இரண்டில் சுகமாகத்தான் வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புவீர்கள். அப்படியானால் டாக்டர்களை நீங்கள் நிராகரித்துவிட்டு இறைவனை மேற்கொள்ளுங்கள். அந்த இறைவனை மேற்கொள்வது என்று நெஞ்சத்தில் தான் இங்கு தான் நான் சீர்தூக்கி பார்க்கின்றேன். எது நன்மை எது கெட்டது என்பதையும் சீர்தூக்கி பார்க்கும்போது இதுதான் சத்தியம் என்று அறிவிப்பதும் உங்களுடைய நெஞ்சத்தில் உங்களுடைய இறைவன் அறிவிக்கின்றான் என்று கட்டிடங்களில் கிடையாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியமான இறைவனுடைய வாக்குகள் உங்களிடம் நிறைவேற வேண்டும். இப்பொழுது உங்களிடம் நோய்கள் கிடையாது. ஏனென்றால் இறைவனுடைய வாக்கு நோய்கள் வேண்டாம் என்று கூறும்பொழுது ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. அது உங்களுக்காக உருவாகி வளர்ந்து நன்மரமாகுவதற்கு ஒரு காலத்தவணை உண்டு. பொறுமையை மேற்கொள்ளுங்கள். என் இறைவனை பொறுமையை கொடு. ஒரே ஒரு நற்செய்தி உள்ளுக்குள் வரும்பொழுது அதே நேரம் பொறுமையை கொடு என்று கேளுங்கள். இன்னும் நம்பிக்கையை கொடு என்று கேளுங்கள். இந்த பொறுமையும் நம்பிக்கையும் நாளைய வாழ்க்கைக்கு இன்று அமைக்கக்கூடிய ஒரு அஸ்திவாரம் என்பதை அறிய வேண்டும். ஒரு அடிப்படை, உறுதியான அடிப்படை என்பதை அறிய வேண்டும். உங்களுடைய இறைவனிடம் இப்பொழுது என்ன ஏது என்று தேவையில்லை. பொறுமையை கூறியிருவினேன். எதன் மீது அழகான நற்செய்தி? நீ ஒருவன் தான் என்னோடு இருக்கின்றாய் என்று அந்த எண்ணம் வேண்டும். இனி ஒரு காலம் நான் மசூதிகளுக்குள்ளோ சர்ச்சுகளுக்குள்ளோ கோயில்களுக்குள்ளோ செல்ல மாட்டேன். இறைவனே, ஒரே சமுதாயமாக இருக்கக்கூடிய என் இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேன். என் மனசு பக்கம் வந்த ஒரு இறைவன் தான். என் மனசு விட்டு வெளியேறிட்டா ஆயிரம் இறைவன், பல்லாயிரம் தேவர்கள், லட்சக்கணக்கான கடவுள்கள், எதுவுமே அறியக்கூடியது. இது ஒன்று நிரந்தரமாக வாழ்விக்கக்கூடியது. இது என்றென்றும் கடைசி மூச்சிலும் பேசிக்கொண்டிருக்கும். மற்றவை எல்லாம் பேசாது. நீங்கள் உங்களுடைய இறைவனை சந்திப்பவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய நன்மைக்கு நன்மையை சம்பாதிக்கும் போதும் இறைவனை சந்திக்கின்றீர்கள். உங்களுடைய வழிகேட்டுக்கு நீங்கள் உரியவர்களாகி இறைவனை விட்டும் வெளியேறி மனிதர்களையும் கோயில்களையும் நீங்கள் நாடும் பொழுது, உங்களுடைய தெய்வ இல்லங்களாக நீங்கள் அமைத்துக் கொண்ட கட்டிடங்களுக்கு செல்லும் பொழுது நீங்கள் தெய்வ உள்ளத்தை விட்டும் வெளியேறிவிட்டீர்கள். இனி உங்களுக்கு கடவுள் கிடையாது, இறைவன் கிடையாது, அல்லாஹ் கிடையாது, ஜீஸ் கிடையாது, எதுவும் கிடையாது என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலிருந்து என்று நான் விளக்குகின்றேன். ஊர் மக்களையும் உலக மக்களையும் பின்பற்றி நான் தொலைந்ததை விட்டும் நான் இன்று என்னுடைய வாழ்க்கைக்கு உரியதாக என் இறைவன் எதனை எனக்கு அமைக்கின்றாலும் அவனோடு நான் கடக்கின்றேன். நிச்சயமாக உங்களுடைய இறைவனின் அருள் உங்களுடைய இருதயத்திற்கும் உங்களுடைய உயிருக்கும் சமீபமாக இருக்கின்றது. அந்த வாக்கு தான் உங்களை உயிரையே காப்பாற்றுகின்றது. உயிர் உங்களுக்கு நெருக்கமாக இருக்குமானால் அந்த உயிரை காப்பாற்றுவது உங்களுடைய இறைவனுடைய வாக்கு. அந்த வாக்கு உயிருக்கும் சமீபமானது என்று அறிய வேண்டும். உயிர் உங்களுக்கு நெருக்கமானது என்று நீங்கள் இதுவரை அறிந்திருந்தால் அந்த உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய இறைவனுடைய வாக்கை நம்பிக்கை கொள்வது அதைவிட நெருக்கமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் என்னுடைய வாழ்க்கை இருக்கின்றது. உயிர் பெயருமோ உயிர் பெயருமா நாசமானது போகட்டும், நம்பிக்கை இருக்கின்றது, அது புதிய உயிரை படைக்கும் என்று அறிந்துள்ளது. இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும். உயிரை காப்பாற்று, உயிரை காப்பாற்று. அந்த மூதேவி உயிர் காப்பாற்றப்படுவது மனசுக்குரிய நற்செய்தியின் காரணமாக, நம்பிக்கையுடன் காரணமாக. உங்களுடைய அறிவு எந்த அளவிலிருந்து ஆரம்பிக்கிறதோ நாசமாய் போனது, அதற்கு பின்னால் இருக்கின்றது சத்தியம் அடிப்படையாக. அதனை நீங்கள் நம்புங்கள். உயிரை பற்றி கவலைப்படுவன் எப்பவுமே சத்தவன். அருளை பற்றியும் அதன் மீது நம்பிக்கையும் பொறுமையும் பற்றி அவர்கள் எவ்வளவு கவனிக்கின்றார்களோ அந்த அளவுக்கு சிறப்பான வாழ்க்கையை, விசாலமான வாழ்க்கையை உங்களுக்காக இறைவன் அமைப்பான் என்பதை நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் அருள் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அத்தியாயம் 7 வசனம் 56 உங்களுடைய இறைவன் கூறுகின்றான், நான் உங்களுக்கு என்னுடைய அருளை கொண்டு சமீபமாக இருக்கின்றேன். உயிரை கொண்டல்ல, அந்த உயிரின் அருளின் காரணமாக நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் போதும் பொறுமையை மேற்கொள்ளும் பொழுதும் அந்த உயிரானது பாதுகாக்கப்படுகின்றது என்பதை அறியுங்கள். உங்களுடைய சத்தியம் உங்களுக்கு பிரமாணமாக, சத்திய பிரமாணமாக இன்று அமைக்கப்படுகின்றது, நினைவூட்டப்பட்டிருக்கின்றது. இறைவனுடைய வாக்கும் சத்தியமானது என்பதையும் இப்பொழுது நீங்கள் அறிய வேண்டும். யார் இதனை விட்டு விளக்குகின்றார்களோ அவர்களை பற்றி இறைவன் கூறுகின்றான், என்னுடைய பேச்சுக்களை நான் குறைத்துக் கொள்வேன். இனி அவர்கள் நான் சுகமடைவேன் என்பதை அறிய மாட்டார்கள். எதை கற்பிக்கப்பட்டார்களோ அதை மட்டுமே அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். ஆகவே அவர்களுக்கு அழிவு உறுதி. வெறும் அழிவல்ல, வேதனையோடு கூடிய அழிவு. வெறும் வேதனை அல்ல, இழிவும் சேர்ந்து கொள்ளும். மற்ற மனிதர்களும் உங்களை கைவிடுவார்கள், அசிங்கமாக நினைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு துர்பாகியசாலிகளாக நாம் மரமடையக் கூடாது. எங்கள் இறைவனை எவற்றையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டோமோ அதை எங்களுக்கும் எங்கள் சந்தேகங்களுக்கும் குறித்த வைப்பாயாக இறைவனை. நான் மறந்துவிட்ட போதிலும் சரி, இப்போது இந்த நிமிடம் நான் கேட்டுக்கொண்ட அவளையும் உன்னை ஒப்படைத்து விட்டேன். எங்களை நீ பூசாரிகளை விட்டும், மருத்துவர்களை விட்டும், மனிதர்களை விட்டும், உறவுகளை விட்டும் காப்பாற்றிக்கொள். எங்கள் சகிதமாக நான் நம்பிக்கையுடன் காரணமாக இவர்கள் வாழட்டும். இவர்களுடைய அரவணைப்பில் நான் வாழக்கூடாது. நானும் என் சமுதாயமும், என்னுடைய சந்ததிகளும், என்னுடைய குடும்பமும், நானும், என்னுடைய சுற்றங்களும், நான் இனிமேல் யாரை பற்றியும் பொறாமை கொள்ளவும் கூடாது. நிச்சயமாக எனக்கு நெருங்க வேண்டிய நற்சகனம் என்பதை நான் அதை அறிந்து கொண்டேன். எப்படி கெட்டவாறு கெட்ட சகனங்கள் நிகழும்போது எனக்கு நிகழும் என்று நம்புகின்றேனோ, அதை போன்று நல்லது நிகழும்பொழுது பொறாமை கொண்டு நான் அதை விட்டு நான் என்னுடைய பாக்கியங்களில் இருந்து விலகி போனவில்லை. நான் பொறாமை கொள்ளக்கூடாது. என்ற சந்ததிகளுக்கும் பொறாமை என்ற உணர்வை நீக்கி அவர்களுக்காக பாவ மன்னிப்பை மறுவாயாக இருவினை என்ற இந்த பிரார்த்தனை கொன்று இன்று நாம் விடைபெறுவோம்.